الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر، أشهد أشهد أن لا إله إلا الله.
الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أنفقوا مما رزقناكم من قبل أن يأتي يوم لا بيع فيه ولا خلة ولا شفاعة والكافرون هم الظالمون. قال رسول الله صلى الله عليه وسلم: بلغوا عني ولو آية. رواه البخاري. أنبارد سهودر سهورغل، புனிதமான ஒரு மாதத்தில் மிகச்சிறந்த ஒரு கடமையை முடித்துவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நம்ம ஏற்கனவே அதாவது நேத்து ஒரு தலைப்பு சம்பந்தமா பேசுற, அதுல நாலு விஷயங்களை சொன்ன, ஒரு விஷயத்தை சொல்லல, அதையே இந்த தலைப்புடைய, அதாவது இந்த பயானுடைய தலைப்பாக ஆக்கிக் கொள்ளலாம். என் அருமை சகோதரர்களே, போன வாரம் நம்ம, அதாவது நேற்று நம்ம இதை பத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்ன, அல்லாஹ்வுடைய அருள் கொடைகள் என்று பார்த்தோம் இல்லையா. அல்லாஹ்வுடைய அருள் கொடைகள் மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு நியமத்தை பற்றியும் நாளை மறுபையில நிச்சயமாக அல்லாஹ் விசாரிப்பான். சும்மா துஸ்அலுன்ன, நிச்சயமாக நீங்க வந்து விசாரிக்கப்படுவீங்க. யௌமைதின், அந்த நாளில, அனின் நயீம், ஒவ்வொரு நியமத்தை பற்றியும் ஒவ்வொரு அருள் கொடைகளை பற்றியும் நீங்கள் கட்டாயமாக நிச்சயமாக விசாரிக்கப்பட்டே திருவீங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த அடிப்படையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அஞ்சு நியமத்துகளை வந்து சொல்லி காட்டினாங்க. அந்த அஞ்சு நியமத்துகளை பெரிய நியமத்தா மக்களுக்கு பறைசாற்றாங்க. அஞ்சு நியமத்துகள் எதையெல்லாம் நம்ம பார்த்தோம்? முதல்ல வந்து ஆரோக்கியத்தை பத்தி பார்த்தோம் இல்லையா. ஆரோக்கியம் என்ன? அல்லாஹ்வுடைய வந்து பெரிய அருள் கொடை. அதாவது வஸிஹத்தக கபல சூக்கமிக், நீங்கள் நோயாளிகளாக மாறுவதற்கு முன்னால் அல்லாஹ் கொடுத்த இந்த ஆரோக்கியத்தை நீங்கள் நியமத்தாக எடுத்துக் கொள்ளுங்கள், ஆரோக்கியத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி முதல்ல ஆரோக்கியத்தை பார்த்தோம். இரண்டாவது என்ன? கபுல ஹரமிக், உங்களுக்கு முதுமை வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பார்த்தோம். அப்ப வாலிபம் என்பது அல்லாஹ்வுடைய பெரிய அருள் கொடை. மூன்றாவது, உங்களுக்கு சுகுல் வருவதற்கு முன்னால், கடுமையான வேலை வர்றதுக்கு முன்னால, அந்த கடும் வேலையில் நீங்கள் மாட்டிக்கொண்டால் செய்ய வேண்டிய அமல்களை, செய்ய வேண்டிய இபாதத்துகளை உங்களால முழுசா செய்ய முடியாது. எனவே கடும் வேலையில் நீங்கள் சிக்கிக் கொள்வதற்கு முன்னால உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க என்று ஆரோக்கியம் மூணாவது நியமத்தை பார்த்தோம். நாலாவது, உங்களுக்கு மௌத்து வர்றதுக்கு முன்னால ஹயாத் என்ன செஞ்சீங்க, நீங்க நியமத்தா பயன்படுத்திக்கிறீங்க என்று பார்த்தோம். அப்ப என் அருமை சகோதரர்களை, நபிகள் நாயகம் சொன்ன அஞ்சு நியமத்துகள்ல நாலு நியமத்துகளை பத்தி ஏற்கனவே நம்ம வந்து நேத்து வந்து பார்த்தாச்சு. இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஐந்தாவது நியமத்து என்ன சொன்ன, நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, உங்களுக்கு ஃபக்ரு வருவதற்கு முன்னால், ஃபக்ருன்னா வறுமை, உங்களுக்கு வறுமை வருவதற்கு முன்னால் உங்களுடைய காசு பணங்களை, உங்களுடைய பொருளாதாரங்களை, உங்களுடைய பொருளாதார செல்வங்களை நல்ல வழியில் நல்ல வகையில் நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொல்லி காட்டுறாங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, காசு பணங்கள் என்பது அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு பாக்கிய, அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு அருள்கொடை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பத்தி காசு பணங்களை தேடவும் இஸ்லாம் சொல்வது, தேடிய பொருளாதாரங்களை அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யுங்க என்றும் இஸ்லாம் சொல்கிறது. உதாரணமாக காசு பணத்தை தேட இஸ்லாம் எந்த அளவுக்கு வலியுறுத்தும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள், யா அல்லாஹ் இவருடைய பொருளாதாரங்களை நீ அதிகப்படுத்துவாயாக, அதிகப்படுத்தி அந்த பொருளாதாரத்திலே உன்னுடைய வரக்கத்தை சேர்த்து தருவாயாக என்று துவா செய்யவாறு இஸ்லாம் வந்து வலியுறுத்தது. எப்படிப்பட்ட துவா? அதாவது பள்ளிவாசலுக்குள்ள வர்றோம், ஓதக்கூடிய துவா ஓதுறோம், உள்ள வருவோம், எது துவா ஓதுவோம், அல்லாஹு மஃப்தஹலி அபுவாப ரஹமதி, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹமத்தின் அருள் வாயிலை எனக்காக திறப்பாயாக என்று கேட்கிறோமா இல்லையா? அப்ப ரஹமத்தை கேட்ட வண்ணமாக பள்ளிக்குள்ள வர்றோம். பள்ளிக்குள்ள வந்து செய்ய வேண்டிய இபாதத்துகளை செய்து முடித்து விட்டு வெளியே போகும்போது ஒரு துவா ஓதிக்கிட்டு வெளியே போவோம். அது என்ன துவா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபதலிக், யா அல்லாஹ் உன்னுடைய ஃபதலை, உன்னுடைய அருள் கொடைகளை நான் உன்னிடத்திலே வேண்டுகிறேன், அந்த அருள் கொடைகளை எனக்கு வாரி வாரி வழங்குவாயாக என்ற ஃபதுல கேட்கிறவே, ஃபதுல்னா என்ன? பொருளாதார செல்வங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்ல சொல்லுவாங்க, அருள் இல்லாதவனுக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவனுக்கு இந்த உலகம் இல்லை என்று சொல்றாங்க பாருங்க. அப்ப உள்ள போக போது எதை கேட்கிறோம்? அல்லாஹ்வுடைய அருளை கேட்கிறோம், ரஹமத்தை கேட்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய அருளை கேட்டுக்கொண்டு மறுமையுடைய வெற்றிக்காக உள்ள போறோம். வெளியே வரும்போது எதை கேட்கிறோம்? எல்லா பொருளாதாரங்களை அதிகப்படுத்துவாயாக, இந்த உலகத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக என்னை வாழ வைப்பாயாக என்று கேட்கிறோமா இல்லையா? அவ காசு பணங்கள் என்பது இஸ்லாத்தில் அவசியமான ஒன்று. இந்த காசு பணங்களை நீங்கள் தேடுவது மாத்திரமல்ல, ஒரு பக்கம் முயற்சி செய்து பொருளாதாரங்களை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளுங்கள், மறுபக்கம் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துவா செய்யுங்கள். எப்படி துவா? உதாரணமாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 ஆண்டு காலம் நபிகள் நாயகத்துக்கு பணிவிடை செஞ்சாங்க. பணிவிடை செய்து முடித்து விட்ட பிறகு அவருடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகத்துக்கு வருவாங்க. வந்து சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், என் மகன் அனஸ் உங்களுக்கு 10 ஆண்டுகள் பணிவிடை செய்தான், எனவே என் மகனுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள் என்று கோரிக்கை வச்சாங்களா இல்லையா? அந்த கோரிக்கையை வாங்கிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸுக்காக துவா செய்யறாங்க. என்ன துவா செஞ்சாங்க? அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு வ பாரிக் லஹு ஃபீமா ஆதைதஹு. அனஸுக்காக கேக்குறாங்க, அல்லாஹும்ம அல்லாஹ்வே அக்ஸிர் மாலஹு, அவருடைய மாலை, அவருடைய பொருளாதாரங்களை, அவருடைய செல்வத்தை நீ அதிகப்படுத்துவாயாக, அவருக்கு பிள்ளை பாக்கியங்களை அதிகமாக கொடுப்பாயாக, எதையெல்லாம் நீ கொடுத்தாயோ அதுவெல்லாம் நீ சேர்த்து வரக்கத்தையும் கொடுப்பாயாக என்ற துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸுக்காக கேட்டாங்க என்ற செய்தியே இமாம் புகாரி உள்பட பல்வேறு முஹத்திஸிகள் வந்து பதிவு பண்றாங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, பொருளாதாரத்தை ஒரு பக்கம் தேட வேண்டும், அதற்காக முயற்சிக்க வேண்டும். தேடுவது மாத்திரமல்லாமல் அல்லாஹ்ட்ட துவாவும் செய்யணுங்கிறதுக்கு இந்த ஹதீஸே எல்லாம் அழகான ஆதாரம். செஞ்சுட்டு பொருளாதாரத்தை நமக்கு அல்லாஹ் தந்துவிட்டால், அந்த பொருளாதாரம் அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு பாக்கியம், அந்த பாக்கியத்தை நியமத்தாக நீங்கள் பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய பாதையில நீங்கள் வாரி வாரி வழங்குங்கள், நீங்கள் சதக்காக்களை ஜகாத்துக்களை கொடுங்கள் என்றும் இஸ்லாம் சொல்லி காட்டது. உதாரணமாக சதக்காக்களை பற்றி, ஜகாத்தை பற்றி திருமறை குர்ஆன்ல சூரத்துல் பக்ரா என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்தின் 254வது வசனத்துல நீங்க வந்து நிறைய சதக்கா கொடுங்க, தர்மங்களை வாரி வாரி வழங்குங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறார். யா அய்யுஹல் லதீனா ஆமனு அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கபலி அன் யாத்திய யௌமன் லா பைஉன் ஃபீஹி வலா ஹுல்லத்து வலா ஷஃபா வல் காஃபிரூன ஹுமுல் லாலிமூன். யா அய்யுஹல் லதீனா ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, அன்ஃபிகூ நீங்கள் செலவு செய்யுங்கள், மிம்மா ரஸக்னாகும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த இந்த பொருளாதார செல்வங்களை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள்? அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு மின் கபுலி ஐயத்திய யோமும் அந்த நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் செலவு செய்யுங்கள், அந்த நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் சதக்காக்களை ஹைராத்துகளை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றும் அல்லாஹ் சொல்றான். எந்த நாளா? அந்த நாளிலே யோமும் லா பயஉன் ஃபீஹி, அந்த நாளிலே எந்த விதமான பேரங்களும் நீங்கள் பேச முடியாது, பேரம் பேச முடியாது. நான் வந்து பணத்தை தர்றேன் இன்னைக்கு பண்றவா இல்லையா? அதாவது தவறுகளை செய்துவிட்டு மனச வந்து பணத்தை லஞ்சமாக கொடுத்து விட்டு தண்டனையை விட்டு தப்பிச்சுக்கிறான். ஆனால் மறுமையை பொறுத்தவரை என்ன செய்ய முடியாது? நீங்கள் பணம் காசுகளை கொடுத்து தண்டனையை விட்டு தப்பிக்க முடியாது. பாருங்க, அப்படிப்பட்ட நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் சதக்காவை செய்துவிடுங்கள். அது மாத்திரமல்ல, வலா ஹுல்லத்தும், அந்த நாளிலே அதாவது உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. இந்த நட்பு என்பது பாசம் என்பது உங்களுக்கு உதவுவதற்கு முன்னால அந்த நாள் வர்றதுக்கு முன்னால என்ன செய்யுங்க? நீங்க சதக்கா செய்யுங்க. அது மாத்திரமல்ல, வலா ஷஃபாஅத்தும், யாருடைய பரிந்துரையும் யாருடைய சிபாரிசும் அந்த நாளில் ஏற்கப்படாது. யாருடைய யார பரிந்துரை செய்ய அல்லாஹ் சொல்றானோ அவங்களை தவிர யாரும் பரிந்து பேச மாட்டாங்களே. அப்படிப்பட்ட ஒரு நாள் வருவதற்கு முன்னாலே நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வாரி வழங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. அப்ப சதக்கா வந்து அதிகம் செய்யணுங்கிறதுக்கு இந்த ஆயத்து வந்து முதல் ஆதாரம். ரெண்டாவது என்னன்னு சொன்ன, திருமலை குர்ஆன்ல 63வது அத்தியாய சூரத்துல் முனாஃபிகூன் அதுல 10-11 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறா, வான்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கபுலி ஐயாத்திய அஹதக்குமுல் மௌத், நீங்கள் அல்லாஹ்வுடைய செல்வங்களை கொண்டு சதக்கா செய்யுங்கள், சதக்கா ஹைராத்துகளை நீங்கள் வாரி வாரி வழங்குங்கள் என்று சொல்லிவிட்டு மின் கபுலி ஐயாத்திய அஹதக்குமுல் மௌத், உங்களுக்கு மௌத்து வருவதற்கு முன்னால் நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் என்ன செய்து கொள்ளுங்கள்? நீங்கள் சதக்காத்துகளை அதிகமாக கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு இந்த ஆயத்துடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அதாவது மலக்குள் மௌத்து வருவாங்க, நம்முடைய உயிரை கைப்பற்றுவாங்க. மலக்குள் மௌத்து உயிரை கைப்பற்றும் போது ஒவ்வொரு மனுஷனே மலக்குள் மௌத்துல சொல்லுவானா, எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் தாருங்க, லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீபின் ஃபஸ்ஸத்தக வாக்கு மின ஸாலிஹீன், எவன் கெட்டவனாக இருக்கிறானோ எவன் பாவியாக இருக்கிறானோ எவன் நரகவாசியாக இருக்கிறானோ அப்படிப்பட்ட நரகவாசியுடைய உயிரை மலக்குள் மௌத்து கைப்பற்றும் போது அவருடைய உயிரை பிடிக்கும் போது அவன் என்ன செய்வானா, லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், எனக்கு சிறிது நேரம் அவகாசம் தாருங்கள், கொஞ்ச நேரம் நீங்கள் அவகாசம் கொடுத்தால் நான் என்ன செய்வேன், நான் சதக்கா செய்து விடுவேன். சதக்கா செஞ்சு கெட்டவனாக இருக்கக்கூடிய நான் நல்லவனாக மாறி வாக்கும் நான் சாலிஹான நல்லவனாகவே மாறிவிடுவேன், நான் சொர்க்கவாசியாக ஆகிவிடுவேன் என்று ஒவ்வொரு கெட்டவனும் கடைசி சமயத்தில் மலக்குள் மௌத்துட்டு வந்து கோரிக்கை வைப்பான். அந்த மலக்கதை ஏத்துக்கிடுவாங்களா ஏத்துக்க மாட்டாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறாரு. அப்ப எப்ப மலக்குள் மௌத்து வருவாங்கன்னு தெரியாது, எப்ப உயிரை வந்து பிடிப்பாங்கன்னு தெரியாது. உயிரை பிடிப்பதற்கு முன்னாலே இப்படி ஆரோக்கியமாக நாம் இருக்கும் போது என்ன செய்யணும், சதக்கா வந்து அதிகமா செய்யணுங்கிறத இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்க கொடுக்க நமக்கு அல்லாஹ் இன்னும் அதிகமாக சேர்த்து தருவான். உதாரணமாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் வந்து ஒரு ஆட்டை அறுத்து சதக்கா பண்ணுவாங்க. அப்படியே இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபுல பதிவு பண்றாங்க, ஒரு நாள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஆட்டை அறுத்தாங்க. ஒரு ஆட்டை அறுத்து அதனுடைய எல்லா கறிகளையும் சதக்கா செய்தார்கள். ஒரே ஒரு துறையை தவிர, ஒரே ஒரு துறையை மாத்திர யாருக்காக வச்சுக்கிட்டாங்க, தனக்காக தன்னுடைய குடும்பத்திற்காக ஒரே ஒரு துறையை மட்டும் வச்சுக்கிட்டாங்க. சதக்கா செய்து முடித்து விட்டு ஆயிஷா நாயகி வீட்டுக்கு வருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா கிட்ட கேட்பாங்க, ஆயிஷாவே அந்த ஆட்டை அறுத்தாய, அல்லாஹ்வுடைய பாதையில் எதை கொடுத்து விட்டாய், நமக்கென்று எதை வைத்துக் கொண்டாய் என்று கேள்வி கேட்பாங்க. அதுக்கு ஆயிஷா நாயகி பதில் சொன்னாங்க, யார சொல்லல்லா, எதுவுமே இல்லை ஒரு துறையை தவிர என்று பதில் சொன்னார்கள். அதை கேட்ட ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஆயிஷாவே நீ அப்படி சொல்லாதே, எப்படி சொல்ல வேண்டும்? எல்லாமே இருக்கிறது, ஒரு துறையிலான் இல்லை என்று தலைகீழாக மாற்றி சொல் என்று ரசூல்லா வந்து ஆயிஷாராயிட்டு சொல்லுவாங்க. அப்ப ஆயிஷானாகி மறுபடியும் சொல்லுவாங்க, யார ரசூல்லா எதுவுமே இல்லையே, நான் தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே, என்கிட்ட எதா இருக்குது? ஒரு தொடை மட்டும்தான் இருக்கு, எதுவுமே இல்ல, ஒரு தொடை மட்டும்தான் இருக்குது என்று ஆயிஷானாகி திருப்பி சொல்ல, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் சொல்லுவாங்க, ஆயிஷாவே நீ அப்படி சொல்லாதே, எப்படி சொல்லு, எல்லாமே இருக்கிறது, ஒரு துறைதான் இல்லை என்று தலைகீழாக மாற்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயிட்டு சொல்லுவாங்க, ஆயிஷாவே திருமறை குர்ஆனை ஓதவில்லையா? திருமறை குர்ஆனிலே ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், மா இன்தக்கும் யன்ஃபது வமா இன்தல்லாஹி பாக், மா இன்தக்கும் யன்ஃபது, எதை உங்களுக்காக நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோ அது உங்களை விட்டு அறிந்து போகக்கூடியது. வமா இன்தல்லாஹி பாக்கின், அல்லாஹ்வுடைய பாதையில் எதை கொடுத்து விட்டிருக்கிறோ அதுதான் பாக்கியானது என்று அல்லாஹ் சொல்லவில்லையா? அவன் எப்படி சொல்லணும், எதை அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்து விட்டாயோ அதுதான் இருந்து கொண்டிருக்கிறது, அதுதான் பாக்கியானது, எதை தனக்காக தன்னுடைய குடும்பத்திற்காக வைத்துக் கொண்டாயோ அது உன்னை விட்டு அழிந்து போகக்கூடியது என்று சொல்லி காட்டுறாங்களே. திருமறை குர்ஆன் அல்லாஹ்வே பதிவு பண்றான. அப்ப இந்த அருமைய சகோதரர்களே, நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில எது அள்ளி அள்ளி கொடுக்கிறோமோ அது நாளை மறுமையில நிச்சயமாக நமக்காக வரும், நமக்காக அல்லாஹ் பேசு, அந்த சதக்காவின் மூலமாக நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான், நரகத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான், சொர்க்கத்தை அல்லாஹ் தருவான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாம இந்த செல்வங்கள் அல்லாஹ்வுடைய நியமத்து என்ற காரணத்தால வறுமை வருவதற்கு முன்னால செல்வத்தை வந்து கொண்டு சதக்கா செய்யணும் பாருங்க. அது சம்பந்தமா ஒரு ஹதீஸ் வரே, டெய்லி நம்ம எல்லாரும் காலையில முழிச்சவனையே ஒவ்வொரு மனுஷன்கிட்டயே ரெண்டு மலக்குகள் வருவார்கள். டெய்லி காலையில முழிக்கிறோம், நான் ஒழித்தவுடன் நம்ம மேல என்ன செய்வாங்களா, ரெண்டு மலக்குகள் இறங்குவார்கள். ரெண்டு மலக்குகள் இறங்கி ஒவ்வொரு மலக்கும் துவா செய்வார்கள். ஒரு மலக்கு காலையில முழிச்சவனையே நம்ம விஷயம் அல்லாட்ட துவா செய்வாங்களா, அல்லாஹும்மா இவர் செல்வங்களை செலவு செய்தால், அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி வாரி வழங்கினால் இவருக்கு அதிகமான வரக்கத்தை கொடுப்பாயாக. துவா செய்யறது யாரே, ஒரு மலக்கு துவா செய்வாங்களா, அல்லாஹும்மா இவர் சதக்கா செய்தால் இவருக்கு நீ வரக்க செய்வாயாக என்று ஒரு மலக்கு சதக்கா, ஒரு மலக்கு துவா செய்வாரு. இன்னொரு மலக்கு துவா செய்வாங்களா, அல்லாஹும்மா அஹ்தி மும்சிகன் தலஃபா, யா அல்லாஹ் இவன் சதக்கா செய்யாமல் தடுத்துக் கொண்டால், இவன் கஞ்சனாக இருந்தால் இவனை நீ அழித்து விடுவாயாக. அப்ப ஒரு மலக்கு வந்து துவா செய்வாங்க, இன்னொரு மலக்கு என்ன செய்வாங்க, வதுவா பண்ணுவாங்க. என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, மலக்குகளுடைய துவாவை நான் பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய பாதையில வந்து செலவு செய்யணும். நமக்கு மலக்கு என்ன சொல்லணும், அல்லாஹும்மா அஹ்தி முன்ஃபிகன் கலஃபா, அல்லாஹும்மா அஹ்தி முன்ஃபிகன் கலஃபா, யா அல்லாஹ் இவர் நல்லவராக இருக்கிறார், உடைய பாதையிலே வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார், எனவே இவருடைய ரிசுக்கை நீ அதிகப்படுத்துவாயாக, இவருக்கு வழக்கத்தை அதிகமாக கொடுப்பாயாக என்று மலக்கு வந்து நமக்காக துவா செய்வதை தவிர என்ன செஞ்சிடக்கூடாது, யாரெல்லாம் இவன் கஞ்சனாக இருக்கிறான், எனவே இவனை அழித்து விடுவாயாக, இவனுக்கு ஒண்ணுமே இல்லாமல் ஆக்குவாயாக என்று மலக்கு நமக்கு வந்து பதுவா செஞ்சிடக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாம இன்னொரு ஹதீஸ் வர, நீங்கள் அல்லாஹ்வுடைய நபிகள் சொல்லி காட்டுவாங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்தால், அன்ஃபிக் யபுன ஆதம் யுன்ஃபக் அலை, ஆதமின் மக்களே நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மங்களை செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் தர்மங்களை செய்தால், யுன்ஃபக் அலைக்க உங்களுக்காக அல்லாஹ் செலவு செய்வான், உங்களுக்காக அல்லாஹ் தருவான். அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்க கொடுக்காம ஒவ்வொருக்கு நீங்க கணக்கு பாத்தீங்களாக்க, அல்லாஹ் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவானா, உங்க விஷயத்தில் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவான். அல்லாஹ் கணக்கு பார்த்து ஆரம்பிச்சா என்ன செய்ய முடியாது, நமக்கு செல்வங்கள் கிடைக்காது. அப்ப அல்லாஹ் கணக்கு பார்க்காம நிறைய தரணும் சொன்னா நம்ம என்ன செய்யணும், நம்மளும் கணக்கு பார்க்காம கொடுக்கணும் என்பதற்கு தெளிவான ஒரு ஹதீஸ் வருது. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஒன்று கூட்டுவாங்க, ஒன்று கூட்டி அந்த சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, என் அருமை சஹாபாக்களே, உங்கள்ல தன்னுடைய சொத்தை நேசிப்பதை விட தன்னுடைய பிள்ளைகள் சொத்தை நேசிக்கக்கூடிய சஹாபாக்கள் யார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ட்ட வந்து கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி? உங்கள்ல வந்து உங்களுடைய சொத்தை நேசிக்காம யாருடைய சொத்தை நேசிக்கிறீங்க? உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாரிசுகளை, வாரிசுகளுடைய சொத்தை நேசிக்கக்கூடிய சஹாபாக்கள் யாருன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ட்ட வந்து கேள்வி கேட்பாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்லுவாங்க, யார் ரசூல் அல்லாஹ், நாங்க எல்லாரும் எங்களுடைய சொத்தை தான் நேசிக்கிறோம், எங்களுடைய வாரிசுகளுடைய சொத்தை என்ன செய்யறது இல்ல, நாங்க வந்து அதிகமா நேசிக்கிறது இல்ல என்று சஹாபாக்கள் வந்து ரசூல் நாட்ட பதில் சொன்னாங்க. சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், ஃபஇன்ன மாலஹு மா கத்தம, உங்களுடைய பொருள் என்பது, உங்களுடைய சொத்து என்பது நீங்கள் செய்த சதக்காவாக இருக்கிறது. நாளை மறுமையில நம்ம சொத்து எது? நம்ம எதை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துட்டோமோ அதான் நம்மளுடைய சொத்து. உங்களுடைய சொத்து என்பது நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து விட்டதால்தான் உங்களுடைய சொத்தாக இருக்கிறது. உங்களுடைய வாரிசின் சொத்து என்பது எதை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்காம இந்த துன்யாவில விட்டுட்டு போயிட்டுங்களோ அதான் உங்களுடைய வாரிசுடைய சொத்தா இருக்குது என்று சொல்லி காட்டுறாங்களே. அப்ப இந்த அருமைய சகோதரர்களே, உண்மையிலே நம்மளுடைய சொத்து என்று சொன்னால் எது நம்ம சொத்து? எதை நம்ம சதக்காவா கொடுத்தோமோ, எதை ஜகாத்தா கொடுத்தோமோ, எதை ஹைராத்தா கொடுத்தோமோ அதான் நம்மளுடைய சொத்து. அது அல்லாமல் நாம் கோடி கோடியாக விட்டு விட்டு சென்றாலும் அது யாருடைய சொத்து இல்ல, அது நம்மளுடைய சொத்து இல்ல, நம்முடைய வாரிசுகளுடைய சொத்து என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சதக்கா என்பது வந்து முக்கியமான ஒன்று. அதான் ரசூல்லா வந்து சொல்லாங்க, இருத்தனிம் ஹம்சன் கபுல ஹம்சின், ஐந்து வருவதற்கு முன்னால் நீங்கள் ஐந்தை பயன்படுத்துங்கள், அது முக்கியமான ஒன்று. வஹினாக கபுல ஃபக்ரி, உங்களுக்கு வறுமை வருவதற்கு முன்னால என்ன செஞ்சுக்கிறீங்க, அல்லாஹ் கொடுத்த இந்த நேமத்தை, இந்த பொருளாதாரத்தை நீங்க பயன்படுத்துங்க என்று சொல்லி காட்டுறாங்க. சஹாபாக்களை பொறுத்தவரை பொருளாதார விஷயத்துல வந்து அவங்க பெரிய அளவுக்கு நிறைய சதக்கா பண்ணாங்க. சஹாபாக்கள் வந்து அள்ளி அள்ளி கொடுத்தாங்க, வாரி வாரி வழங்கினாங்க. சஹாபாக்கள் இந்த உலகத்தை பெரிய ஒரு பொருட்டாகவே எடுக்கவில்லை. உதாரணமாக சுபஹானல்லாஹ், சஹாபாக்கள் சதக்கா ஜகாத் விஷயத்துல அவங்க எந்த அளவுக்கு சதக்கா பண்ணாங்கிறதுக்கு சில வரலாற்று செய்திகளை, சில ஹதீஸ்களை ஞாபகம் ஊட்டுகிறேன். ஒரு சஹாபி, அவங்க பேரு வந்து சஹித் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சஹித் என்ற ஒரு சஹாபி, இந்த சஹாபியுடைய சிறப்பு என்னன்னு சொன்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களை சொர்க்கவாசி சொன்னாங்களா இல்லையா, அந்த பத்து சஹாபாக்களை. அப்ப சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்ட பத்து சஹாபாக்கள் ஒரு சஹாபி இந்த சஹித் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகத்துடைய வரலாறுல சஹாபாக்கள் தான் ரசூலுல்லாஹ் வந்து சொல்லுவாங்க, ஃபிதாக்கு அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்காக என் தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் என்று சஹாபாக்கள் என்ன பண்ணுவாங்க, ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்லுவாங்க. எந்த வார்த்தை? அல்லாஹ்வுடைய தூதரே, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் சொல்லிட்டு சஹாபாக்கள் நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஹதீஸுகளை படித்து பார்த்தால், இஸ்லாமிய வரலாறுகளை நீங்கள் படித்து பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிய பார்த்து இந்த வார்த்தையை சொன்னாங்கன்னு சொன்ன, அது எந்த சஹாபி? இந்த சஹித் பின் அபி வக்காஸ் என்ற சஹாபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹத் போருக்கு பின்னால சொல்லுவாங்க, ஃபிதாக்கு அபி வ உம்மி யா சஹித், சஹிதே உனக்காக என் தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லப்பட்ட மிகச்சார்ந்த ஒரு சஹாபி இந்த சஹித் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அது மாத்திரமல்ல, இந்த சஹித் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கக்கூடிய விஷயத்துல எப்படிப்பட்ட சஹாபின்னு சொன்ன, அன்றைக்கு வாழ்ந்த ஒரு சில பணக்கார சஹாபாக்கள் இவரும் ஒருவர். ஒரு நாள் இந்த சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு நிறைய நியமத்துகளை வந்து அல்லாஹ் கொடுத்துக்கிறான், இந்த நியமத்துகள் காசு பணங்களை கொண்டு நான் நிறைய சதக்கா செய்ய விரும்புறேன், எனவே நான் எதை சதக்கா செய்ய ஆசைப்படுறேன்னு சொன்ன, என்னுடைய எல்லா சொத்து பத்துகளையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய டோட்டல் சொத்து பத்துகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு என்ன செய்து விடுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் கொடுத்து விடுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் சதக்கா செய்யுங்கள் என்று சொல்லி இந்த சஹித் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகத்துட்ட தன்னுடைய எல்லா சொத்தையும் கொடுக்க முன் வந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட சொல்லுவாங்க, இல்லங்க நீங்க அப்படி சதக்கா செய்ய கூடாது, அப்படி செய்ய இஸ்லாத்தில் அனுமதி இல்லை என்று வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்ப அந்த சஹாபி சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மொத்த சொத்துல மூன்றில் ரெண்டு பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டு சதக்கா செய்யுங்கள் என்று அவர் கொடுப்பாரு. ரசூலல்லாஹ் அதை ஏறங்குவாங்க. அப்புறம் அந்த சஹாபி சொல்லுவார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மொத்த சொத்துல சரிபாரியை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், சரிபாரியை நீங்கள் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள் என்று சொன்னாரே. அதுக்கு ரசூலல்லாஹ் வேண்டானாங்க. வேணான்னு சொன்ன உடனே அந்த சஹாபி கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே அதிகமாக கொடுக்க விரும்புகிறேன், அதிகமாக சதக்கா செய்ய விரும்புறேன், அதிகப்படியான அலோகம் எதுவாக இருக்கிறது என்று அந்த சஹாபி கேட்க நபிகள் நாயகம் சொல்லி காட்டுவாங்க, அதிகப்படியான அலோகம் என்பது மூன்றின் ஒரு பகுதியாக இருக்கிறது. உங்களுடைய மொத்த சொத்துல மூன்றில் ஒரு பகுதியை தான் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கலாமே தவிர அதை தாண்டி கொடுப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை என்று சொல்ல, இந்த சாதிபின் அபிவக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மொத்த சொத்துல மூன்றில் ஒரு பகுதி அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தாரு இந்த செய்தியை இமாம் புகாரியும் முஸ்லிமும் தங்களுடைய கிதாபுகள்ல பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில எவ்வளவு கொடுத்தாங்க, எவ்வளவு கொடுக்க முன்வந்தாங்கிறதுக்கு இந்த சாயத் பின் அபி வக்காஸ் என்ற சஹாபி அழகான ஒரு எடுத்துக்காட்டு. அது மட்டும் இல்லாம திருமறை குர்ஆன்ல ஒரு வசனம் இறங்கும். எந்த வசனம்? இன்னைக்கு நம்ம 30 ஜுஸ் பத்தியல ஓதக்கூடிய 30 ஜுஸ்கள்ல 4வது ஜுஸுடைய ஆரம்பம் இறங்கும். எந்த வசனம்? லந்தனாலில் பெரு ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன் என்ற வசனத்தை அல்லாஹ் அருள்வான். இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, லந்தனாலில் பெற நீங்கள் நன்மையை ஒருபோதும் பெற முடியாது, நல்லவனாக ஒருபோதும் ஆக முடியாது. எதுவரை? ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன், நீங்கள் நேசிக்கக்கூடிய பொருளை அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா செய்யாதவரை என்ன செய்ய முடியாது? நல்லவனாக நீங்கள் ஆக முடியாது, நீங்கள் நன்மையை பெற முடியாது என்ற வசனம் அருளப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை சஹாபாக்களுக்கு ஓதி காட்டுறாங்க. இந்த ஆயத்தை சஹாபாக்களுக்கு ஓதி காட்டினவனையே சஹாபாக்கள் யோசிக்கிறாங்க, நம்ம விரும்பக்கூடிய பொருளை வந்து சதக்கா செய்யணும், அதை சதக்கா செய்யாதவரை யாராக முடியாது, நல்லவனாக முடியாது என்ற இந்த ஆயத்தை வந்தவனையே ஒரு சஹாபி யோசிக்கிறாங்க, அபு தலஹா என்று ஒரு சஹாபி. இந்த அபு தலஹா ரலியல்லாஹு யோசிக்கிறாங்க, நான் வந்து ஓரளவுக்கு வசதி உள்ள சஹாபி, எனக்கு நிறைய சொத்து பத்துகள் உள்ளன, நிறைய பேரிச்சம்பரங்களுக்கு நான் சொந்தக்காரன், என்னுடைய பேரிச்சம் தோட்டங்கள்லயே பைரஹா என்ற ஒரு தோட்டம் இருக்கிறது, இந்த பைரஹா என்ற தோட்டம் மதினத்து பள்ளிவாசலுக்கு நேர் எதிர் மாதிரியாக இருக்கிறது, இந்த பைரஹாங்கிற தோட்டம் தான் ரொம்ப பெரிய மதினால வந்து ரொம்ப பெரிய தோட்டம், இந்த பைரஹாங்கிற தோட்டத்தை இந்த சஹாபி ரொம்ப நேசிக்கிறாரு. மிகவும் நேசிக்கக்கூடிய இந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்வார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் சொல்லிவிட்டான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன் என்று அல்லாஹ் சொன்ன காரணத்தால நான் அதிகமாக நேசிக்கக்கூடிய சொத்தாக இந்த பைரஹா என்ற தோட்டம் இருக்கிறது. எனவே பைரஹா என்ற தோட்டத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எடுத்துக்கொண்டு இதை வைத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா செய்யுங்கள் என்று அபூ தலஹா ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு தோட்டமாகிய அவர் மிக மிக விரும்பக்கூடிய ஒரு சொத்தாகிய இந்த பைரஹா என்ற தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கப்பட்டு வருவார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அபூ தலஹாவே, இந்த தோட்டத்தை எனக்கு தராத, அதாவது சதக்கா ஜகாத் வாங்குறதுக்கு நான் தகுதி இல்லாதவன், நான் அதை வாங்கக்கூடாது, உன்னுடைய ஏழை எளிய மக்கள் உன்னுடைய சொந்தக்காரங்க இருப்பாங்களே, உன்னுடைய சொந்த பந்தங்களில் ஏழை எளிய மக்களுக்கு அதனை கொடுத்துரு என்று சொல்ல, இந்த அபூ தலஹா என்ற சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்து சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த பைரஹா என்ற தோட்டத்தை உங்கள் பொறுப்பிலே நான் தந்துவிட்டேன், இவர்கள் என்னுடைய சொந்த பந்தங்கள், இவர்கள் எல்லாம் ஏழைகள், இந்த ஏழைகளுக்கு நீங்கள் விரும்பியது போன்று பங்கு போட்டு கொடுத்து விடுங்கள் என்று சொல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பைரஹாங்கிற தோட்டத்தை அபூ தலஹாவுக்கு சொந்தமான அந்த பைரஹாங்கிற தோட்டத்தை அபூ தலஹாவுடைய சொந்தக்காரர்கள் எவர்களெல்லாம் ஏழைகளோ அப்படிப்பட்ட ஏழைகளுக்கு பங்கு பிரிச்சு கொடுத்தாங்க என்ற செய்தியை இமாம் புகாரி பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்து எந்த சொத்து அதிகமா நேசிக்கிறோமோ, எந்த பொருள் அதிகமா நேசிக்கிறோமோ, அந்த பொருளை அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்க வேண்டும். அந்த பொருளை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்காத வரை யாராக ஆக முடியாது? நல்லவனாக ஆக முடியாது, நன்மையை பெற முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி மிகப்பெரிய சஹாபாக்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களுடைய வரலாறுகளை நீங்கள் படித்து பார்த்தால், அதாவது அபூபக்கர் வச்சுக்கிறீங்க, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தபூக்கு போர்ல சதக்கா இதை கொடுத்தாங்க, அவருடைய முழு சொத்தை. அதுக்கு பிறகுதான் இந்த சட்டத்தை எல்லாம் போட்டான், இவ்வளவுதான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த சட்டத்தை போடுவதற்கு முன்னால, மக்கத்து சட்டத்தை போடுறதுக்கு முன்னால, அபூபக்கர் என்ன பண்றாரு, அந்த தபூக்குங்கிற போருக்காக அவருடைய முழு சொத்தை கொடுத்தாங்களா இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்பாங்க, அபூபக்கரை வீட்டுல எதப்ப வச்சுன்னு கேட்பாங்க, யார் ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நான் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன், அந்த ரெண்டு பேரை தவிர எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்களே. அப்ப அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி அள்ளி கொடுத்தாங்கிறதுக்கு இந்த வரலாறுகள் சான்றா சான்று இல்லையா? அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க உஸ்மானுடைய வரலாறுகளை படித்து பாருங்கள். சஹாபாக்கள் ரொம்ப பெரிய சஹாபி, பணக்கார சஹாபி இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க சொல்லி காட்டுறாங்க, நான் ஹலீஃபாக ஆகும் போது 700 ஒட்டகங்களுக்கு நான் சொந்தக்காரன். எப்ப அவங்க ஹலீஃபா ஆனாங்களோ அப்ப எத்தனை ஒட்டகங்களுக்கு சொந்தக்காரங்க? 700 ஒட்டகங்களுக்கு நான் சொந்தக்காரன். 700 ஒட்டகத்திற்கு சொந்தக்காரன் மாத்திரமா இல்ல, எனக்கென்று ஒரு பண்ணையா இருக்கு, அந்த பண்ணையில எக்கச்சக்கமான ஒட்டகங்களா இருக்கு, அந்த பண்ணையே எனக்குரியது, அந்த ஒட்டகங்கள் எனக்கு சொந்தமான ஒட்டகங்கள். அவ்வளவு பெரிய வசதி படைத்தவனாக, அவ்வளவு பெரிய பணக்காரனாக ஒரு காலத்தில் நான் வாழ்ந்தேன். இப்போது நான் ஹலீஃபாவாக ஆவதற்கு முன்னால் அவ்வளவு பெரிய பணக்காரன், ஆனால் சுபஹானல்லாஹ், 12 நான் ஆட்சி செய்தேன். 12 என்னை மக்கள் வந்து கொலை பண்ணாங்களே, என்னைய மக்கள் கொலை பண்ணும் போது அந்த 700 ஒட்டகங்கள்ல நான் ஒவ்வொன்றாக அல்லாஹ்வுடைய பாதைகளை சதக்கா செஞ்சு, நான் மரணிக்கும் போது வெறும் 2 ஒட்டகங்களுக்கு சொந்தக்காரனாக நான் மாறிவிட்டேன். 700 ஒட்டகங்கள் வைத்துக் கொண்ட இந்த சஹாபி என்ன பண்ணாங்களா, அல்லாஹ்வுடைய பாதையில வந்து ஒட்டகங்களை வந்து அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. ஒட்டகங்களை அள்ளி அள்ளி கொடுத்து அவங்க வஃபாத் ஆகும் போது என்ன பண்ணிட்டாங்க, 2 ஒட்டகங்களுக்கு சொந்தக்காரன் மாறினாங்க. இந்த வரலாற்று செய்திகளை பார்க்கிறோமே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க முடியுது, ஒருவன் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால ஏழையா இருப்பார், ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பணக்காரனாக இன்றைக்கு மாறுறாங்க. ஆனால் சஹாபாக்களை பொறுத்தவரை அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலே பணக்காரவங்களா இருந்தாங்க, ஆட்சிக்கு வந்துவிட்ட பிறகு அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. 700 ஒட்டகங்களுக்கு சொந்தக்காரராக இருந்த இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஏழைய பிந்திய காலத்தில கொஞ்சம் வசதி குறைஞ்சிச்சு, அப்ப சஹாபாக்கள் நிறைய அள்ளி கொடுத்தாங்கிறதுக்கு இதுகள் எல்லாம் தெளிவான சான்று. அது மட்டும் இல்லாம நம்ம அள்ளி அள்ளி கொடுக்க கொடுக்க நமக்கு வந்து ரிஸ்க் அல்ல அதிகமா தரதான் செய்வான், நமக்கு நிம்மதி அல்ல தருவான், நமக்கு சந்தோஷத்தை அல்லாஹ் தருவான், இன்னும் வரக்கத்துகள் அல்லாஹ் தருவான். சில சஹாபா கூடிய வரலாறுகளை நீங்க படிச்சு பாருங்க, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்களை வந்து ஒன்று கூட்டுவாங்க, சஹாபாக்களை ஒன்று கூட்டி சொல்லுவாங்க, என் அருமை சஹாபாக்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில சதக்காவை அதிகமாக செய்யுங்கள், நீங்கள் சதக்காவை அதிகமாக செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு அபரிவிதமான வரக்கத்தை, அவரிவிதமான செல்வங்களை அல்லாஹ் உங்களுக்கு வாரி வாரி வழங்குவான் என்று சொல்லிவிட்டு அழகான ஒரு வரலாற்று செய்தியை, முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். என்ன சம்பவம், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக கொடுங்கள், கொடுக்க கொடுக்க உங்களுக்கு உங்களுடைய ரிஸ்க்கை அல்லாஹ் அதிகப்படுத்துவான் என்று சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க. அதாவது முன்னால் நடந்த ஒரு செய்தியில ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு வீதியில போய்கிட்டு இருப்பாரு, ஒரு பாதையில அவர் போய்கிட்டு இருக்கும் போது வானத்திலிருந்து ஒரு அசரீரியை வந்து அவர் கேட்பாரு. என்ன அசரீரியை கேட்டார் அப்படின்னு சொன்னா, இஸ்கி ஹதீகத ஃபுலான், அதாவது ஒருவருடைய பேரை சொல்லி இவருடைய தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவாயாக என்ற ஒரு அசரீரியை அவர் வானத்திலிருந்து கேட்டாரு. வானத்திலிருந்து கேட்ட உடனே
யாருடைய ஒரு ஆளுடைய தோட்டத்தை அல்லாஹ் சொல்லி அவருடைய தோட்டத்திற்காக அவருக்காக அல்லாஹ் வந்து மலையை பொழிய சொல்றானே, அது யாருடைய தோட்டம்னு நம்ம பார்க்கணும், அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறனே என்ற அந்த ஆசையில அந்த மேகமூட்டம் எதை நோக்கி போகிறாரோ அதை நோக்கி என்ன செய்வார், அவரே போய்கிட்டு இருப்பாரு. அவர் போக போக அதாவது கருப்பு கல் கருங்கல் நிரம்பிய ஒரு பகுதிக்கு அவர் போயிடுவாரு. போன உடனே மழை பெய்யும், இடி இடிக்கு, அதுக்கு பிறகு மழை பெய்யும், மழை பெய்ஞ்ச உடனே அதாவது தண்ணி ஓடுது பாருங்க, அந்த ஓடக்கூடிய ஒரு தண்ணி என்ன செய்வான்னு சொன்ன, ஒரு ஆள் நின்று மண்வெட்டியால வெட்டி அந்த தண்ணீரை வாய்க்கால பாயக்கூடிய தண்ணிய அவருடைய தோட்டத்துக்கு வந்து பாய்ச்சி விட்டுக்கிட்டு இருப்பாரு. அத வந்து இவர் யார் பாப்பாரு, வாரக்கிருந்து ஒரு சத்தத்தை கேட்டாரு, அவர் வந்து அதை பாப்பாரு. பார்த்துட்டு அவர்கிட்ட போய் கேட்பாரு, உங்க பேர் என்ன என்று கேட்பார். உங்க பேர் என்னன்னு கேட்டவுடனே அவர் தன்னுடைய பெயரையும் சொல்லுவார். எந்த பெயரை, வானத்திலிருந்து எந்த பெயரை கேட்டாரோ, ஒரு அசரீரி வந்ததே அந்த எந்த பெயரை கேட்டாரோ அதே பெயரை சம்பந்தப்பட்டு அவர் சொல்லுவார். சொன்ன உடனே இவர் சொல்லுவாரு, அல்லாஹ் இந்த மலையை பொழிய செய்தானே, இந்த மலையே உங்களுக்காக பெய்த மலையாக இருக்கிறது. தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, நல்லவங்களுக்காக பெய்யக்கூடிய மலை எல்லோருக்கும் சொல்லிட்டு, அப்ப இந்த மலை என்பது பொதுவாக எல்லோருக்கும் பெய்யக்கூடிய மலை அல்ல, உங்களுக்காக உங்களுடைய ரிஸ்க்கை அதிகப்படுத்துவதற்காக உங்களுக்கு பறக்கத்தை அதிகமாக தருவதற்காக அல்லாஹ் மலையை பொழிய செய்கிறான் என்று சொல்லிவிட்டு, நான் வாரத்திலிருந்து ஒரு அசரிதை கேட்டேன், உங்க பேரை தான் அல்லாஹ் சொன்னான், உங்க பேரை சொல்லி உங்களுக்காக இந்த மலையை அல்லாஹ் பொழிய சொன்னான் என்று அவர் சொல்லிவிட்டு ஆச்சரியமா அவர் கேட்பாரு, உங்களுக்காக மலையை பொழிய செய்கிறார் அல்லாஹ், நீங்க அப்படி செய்யக்கூடிய நன்மை என்ன என்று ஆச்சரியமாக இந்த கேள்வியை கேட்பாரு. கேட்டா அதுக்கு அந்த நல்லவர் சொல்லுவாரு, நான் என்ன பண்ணுவேன் சொன்ன, என்னுடைய இந்த விவசாயத்தின் மகசூல் இருக்கிறா இல்லையா, இந்த மகசூலை நான் மூன்றாக பிரித்து விடுவேன். எப்ப எனக்கு மகசூல் கிடைச்சாலே, எப்ப எனக்கு விளைச்சல் கிடைச்சாலே, கிடைக்கக்கூடிய அந்த மகசூல் என்ன செய்வேன், மூன்றாக நான் பிரித்து விடுவேன். மூன்றாக பிரித்து அத்த சத்தக்கு பி சலாதிஹி, மூன்றில் ஒரு பகுதியை நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா செய்து விடுவேன். கிடைக்கக்கூடிய லாபத்தில் என்ன செய்வாரா, மூன்றில் ஒரு பகுதியை நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா செய்து விடுவேன். இரண்டாவது பகுதியை வச்சு நான் என்ன செய்வேன் சொன்ன, வாக்குழு அனவையாளி சுலுசன், இரண்டாவது பகுதியை நானும் என்னுடைய மனைவி மக்களும் உண்ணுவோம், எங்களுக்காக வைத்துக் கொள்வோம். மூணாவது பகுதி என்ன செய்வோம் சொன்ன, மூன்றாவது பகுதியை மறுபடியும் விவசாயம் செய்வதற்காக என்ன செஞ்சுக்கிறேன், அதை நான் சேர்த்து வைத்துக் கொள்வேன். அப்ப மூன்றாக நான் பிரித்து ஒன்ன நான் வந்து சேர்த்து வச்சுக்கிறேன், மறு விவசாயம் வரணுமே, மறு விவசாயத்துக்காக சேர்த்து வச்சுக்கிறேன். ரெண்டாவது வச்சு நானும் என்னுடைய மனைவி மக்களும் சாப்பிடுவோம். மூணாவது பக்கம் வச்சு என்ன செய்வோம், அல்லாஹ்வுடைய பாதையில் எனக்கு சதக்கா செஞ்சிருவோம். அப்ப எப்ப எனக்கு என்று சொன்ன இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க என்ற இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹு அலைஹி தங்களுடைய கிதாபுகள பதிவு பண்றாங்களே. அப்ப இந்த அருமை சகோதரரே, அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செலவு செய்தால் நமக்கென்று அபரிமிதமான, நமக்கென்று விசேஷமான சிறப்புகள் அல்லாஹ் தருவான், நியமத்தை வந்து அதிகப்படுத்துவான், பரக்கத்தை வந்து அதிகப்படுத்துவான் என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து மிக தெளிவான சான்று. அது மாத்திரமல்ல, சதக்காவை நாம் அதிகமாக கொடுக்கக்கூடிய காரணத்தானே நம்மளை வந்து நரகத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான், நமக்கு வந்து சொர்க்கத்தை அல்லாஹ் தருவான். ஒரு ஹதீஸ் தெளிவா வர, ஒரு நாள் நபிகள் நாயகம் சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, இத்தகுன்னால் நரகத்தை இட்டும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நரகத்தை இட்டும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு எதை கொண்டு தெரியுமா, வரவு திசுக்கு தமரா, பேரித்த மரத்தையாவது நீங்கள் சதக்கா செய்யுங்கள். பேரித்த ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லாட்டியாலே என்ன செய்யுங்க, இருக்கக்கூடிய சில பேரிச்ச மரத்தை குண்டாவது கொடுத்தாவது நீங்கள் சதக்கா செய்யுங்கள். அப்படி செய்தால்தான் நரகத்தை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். சதக்கா நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் என்ன செஞ்சிருவான், நரகத்தில் போட்டு தள்ளிடுவான் என்று சொல்லி காட்டாங்களே. அப்ப நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இபாதத்தாக அல்லாஹ் சதக்கா வச்சுக்கிறாங்க இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்களே, அந்த மேராஜில அவர்களுக்கு சொர்க்கம் காட்டப்பட்டது,
நரகம் காட்டப்பட்டது. அந்த சொர்க்கத்தை எட்டி பார்த்தாங்க, நரகத்தை எட்டி பார்த்தாங்க. அந்த நரகத்தை எட்டி பார்த்தால் நரகத்தில் அதிகமான மக்கள் யாராயிருந்தாங்க? பெண்கள். அப்படி ஹதீஸ் வரே அத்தராது நார ஃபராயித்து அக்ஸர் ஆஹலிஹா அன்னிசா. நான் நரகத்தை எட்டி பார்த்தேன். நரகத்தை எட்டி பார்க்கும் போது ஃபராயித்து அக்ஸர் ஆஹலிஹா அன்னிசா, நரகவாசிகளில் பெரும்பாலும் பெண்களாகவே இருந்தார்கள். பெண்கள் தான் நரகத்தில் போட்டு புரட்டப்பட்டார்கள் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியராஜுக்கு பிறகு கீழே வந்து சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. சொல்லிவிட்டு சஹாபிய பெண்களுக்கு சொன்னார்கள், என் அருமைய சஹாபிய பெண்மணிகளே, நரகத்தை இட்டு உங்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சதக்காவை அதிகமாக செய்யுங்கள். நீங்கள் சதக்காக்களை அதிகமாக செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான்? நரகத்தை விட்டும் உங்களை அல்லாஹ் பாதுகாப்பான் என்று சொல்லி காட்டாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, அல்லாஹ் கொடுத்த அஞ்சு பெரும் நியமத்துகள்ல ஒரு முக்கியமான நியமத்து அல்லாஹ்வுடைய இந்த செல்வம், இந்த பரக்கத்து. இந்த பரக்கத்தை கொண்டு வஹிமாக்க கபுல ஃபக்ரி, உங்களுக்கு ஃபக்ரு வருவதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? சதக்காவை அதிகரித்துக் கொள்ளுங்கள் என்று ஹதீஸ் வருது. அது மட்டுமில்லாம நாளை மறுமையில அந்த கடுமையான வெயிலே, உச்சகட்ட சூடு, அந்த சூடு தாங்க முடியாமல் மக்கள் எல்லாம் யானப்சி யானப்சி என்று அலமோது போது நாலு சாராருக்கு மட்டும் தன்னுடைய அரிசி நிழலை அல்லாஹ் கொடுப்பான். ஹதீஸ் இருக்கா இல்லையா? சபா துணை உதுல்லுகுமுல்லாஹு ஃபீ உல்லிஹி யௌமலா உல்ல இல்லா உல்லுஹு. அதாவது எந்த நிழலுமே இல்லாத சமயத்தில மனிதன் நிழலுக்காக தண்ணீருக்காக தடுமாறி அலமோதும் போது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அரிசி நிழலை ஏழு சாராருக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்று சொன்னாங்கல்ல. அதுல ஒரு சார், ஒரு ஆள் யாரா? அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா செய்தார். எப்படி செய்வார் அப்படின்னு சொன்ன, வலது கையில் கொடுக்கக்கூடிய சதக்கா இடது கையை வந்து அறியாது. அவ்வளவுக்கு ரகசியமா பண்ணுவாரு. இன்னைக்கு நம்ம வந்து பல பேர் சதக்கா பண்ணுவோம், பல பேர் சதக்கா பண்ணிட்டு அதை என்ன செஞ்சிடறோம்? சொல்லி காட்டிடுறோம். அவர் சொல்லி காட்டாமல் மக்களுக்காக, பேருக்காக, புகழுக்காக, இம்மையுடைய ஃபாயிதாவிற்காக நீங்கள் சதக்கா செய்யாமல் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக நீங்கள் சதக்கா செய்யுங்கள். அப்ப வலது கையை கொடுக்கக்கூடிய சதக்காவை இடது கையை அறியாத அளவுக்கு நீங்கள் ரகசியமாக சதக்கா செய்தால் அல்லாஹ் என்ன செய்வானா? மறுமையில வந்து உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். அல்லாஹ்வுடைய அரிசி நிழலை மறுமையில வந்து உங்களுக்கு தருவான் என்று ஹதீஸ் வருது. இன்னைக்கு நம்ம ஊர்களில் பார்க்கிறோம், எங்க ஊர்களில் பார்த்திருக்கிறேன், பள்ளி வாசல்ல வந்து ஒரு ஃபேன் போட்டிருப்பாங்க. அந்த ஒரு ஃபேன்ல வந்து மூணு பேருடைய பேர் இருக்கு. மூணு பேர் சேர்ந்து ஒரு 1000 ரூபாய்க்கு ஃபேனை வாங்கி இந்திரகேல் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், இப்ராஹிம், இந்த சம்பந்தப்பட்ட மூணு பேர் தான் இந்த ஃபேனை வாங்கினாங்க என்று சொல்லி ஒரு 1000 ரூபாய்க்காக மூணு பேரை ஷேர் பண்ணி அதுல வந்து ஃபேனை வாங்கி போட்டு இந்த மாதிரி எழுதி போடுறாமே, இது வந்து எந்த வகையில் நியாய? அதை தாண்டி சொல்வதாக இருந்தால், அதாவது பள்ளிவாசல டியூப் லைட், டியூப் லைட்ல எழுதி வைக்கிறாங்க, இவர் வந்து இவர், இந்த டியூப் லைட், டியூப் லைட் 40 ரூபாய் மோர்ல, 40 ரூபாய் டியூப் லைட்டுக்கு என்ன பண்றாங்க? அவருடைய பேரை எழுதி அது வந்து பாரு வெளிச்சத்தை மறைச்சிடும், அந்த அளவுக்கு பண்றாங்களே. அப்ப இதெல்லாம் இஸ்லாத்துல கூடுமா? நீங்க சதக்கா செய்யுங்க. சதக்கா எப்படி பண்ணுங்க? யாருக்கும் தெரியாத அளவுக்கு, உங்களுடைய மனைவிக்கே தெரியாத அளவுக்கு, பெண்களாக இருந்தால் கணவனுக்கே தெரியாத அளவுக்கு ராணுவ ரகசியமாக நீங்கள் சதக்கா செய்யுங்கள். வலது கையை கொடுக்கக்கூடிய சதக்காவை உங்களுடைய இடது கையே அறியக்கூடாது. அந்த மாதிரி நீங்க சதக்கா செஞ்சா எங்க இருப்பீங்க? அல்லாஹ்வுடைய அரசுடைய நிலையை நீங்க பெறுவீங்க என்று ஹதீஸ் வருது. அப்ப சதக்கா என்பது வந்து முக்கியமான ஒன்று. அப்ப சதக்கா செய்யணும். இந்த சதக்காவை நம்ம அதிகமா செய்யலன்னு சொன்னா, தர்மங்களை அதிகமா கொடுக்கறேன்னு சொன்ன, தர்மத்தை கொடுக்கறனால செல்வத்தை அல்ல அதிகமா தருவான். செல்வத்தை தருவது மட்டும் இல்லாம நமக்கு எழுதப்பட்ட கெட்ட விதிகள் இருக்கு பாத்தீங்களா, விதியை என்ன செய்ய? உங்களுடைய சதக்கா மாத்து. உதாரணமாக ஒரு ஆள் அப்துல்லா, நம்ம பழைக்கிறதுக்கு முன்னால நம்ம நம்முடைய உமாவுடைய வயிற்றுல இருக்கும் போது நம்ம விதியை அல்ல எழுதி வச்சிருப்பான். இவர் வந்து ஒரு 40 வயசுல பெரிய ஒரு நோயில மாட்டானே, ஒரு 45 வயசுல யுகத்துல ஒரு பேச்சுக்கு 45 வயசுல விபத்துல வந்து மூத்தா போவனே என்று அல்லாஹ் எழுதி வச்சிருப்பான். நீங்க சதக்கா செய்ய சதக்கா செய்ய, சதக்கா என்ன செய்யுமா? உங்களுடைய கெட்ட விதிகளை மாற்றும். 40 வயசுல பெரிய ஒரு நோயின் அல்லாஹ் எழுதி வச்சானே, அந்த எழுதி வைத்த உங்களுக்கு எதிரான விதியை எது மாற்று? நீங்கள் செய்யக்கூடிய சதக்கா மாற்றும். உங்களுடைய விபத்து என்று அல்லாஹ் எழுதி வைத்தானே, அது என்ன செய்ய? நீங்கள் செய்த சதக்கா மாற்றும். அப்ப என் அருமை சகோதரரே, ஒரு ஹதீஸ் வர, நீங்கள் அதிகமாக துவா செய்யுங்கள், அதிகமாக சதக்கா செய்யுங்கள், விதியை மாற்றக்கூடிய சக்தி பெற்றது உங்களுடைய துவாவும் சதக்காவுமாக இருக்கிறது என்று ஹதீஸ் வருது. அப்ப நமக்கு எதிராக எழுதப்பட்ட விதிகளை மாத்தணும்னு சொன்ன என்ன செய்யணும்? ஒன்னு அதிகமா துவா செய்யணும், இரண்டாவது அதிகமா சதக்கா செய்யணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சதக்கா செய்யறதுனால இம்மையிலேயே நம்ம நிம்மதியா இருப்போம், மறுமையில் என்ன செய்வோம்? கட்டாயம் சொர்க்கத்துக்கு போவோம். சதக்கா செய்யவில்லை என்று சொன்னால் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்ட சூரத்து தௌபாவுல எவர்கள் வெள்ளிகளையும் தங்கத்தையும் சேர்த்து சேர்த்து சேகரித்து வைத்துக் கொண்டாங்களோ, அந்த தங்கம் வெள்ளிகளை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யவில்லையோ, நபியே அவர்களுக்கு கடுமையான அதாவை கொண்டு எச்சரிக்கை செய்யுங்கள், காசு பணங்களை சேர்த்து அதை தங்கமாக வெள்ளிகளாக சொத்து பத்துகளாக இவர்கள் வைத்துக் கொண்டு அந்த காசு பணங்களுக்காக அந்த தங்கத்திற்காக இவர்கள் ஜக்காத் கொடுக்கவில்லையோ, நபியே கடுமையான அதாவை பற்றி அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். என்ன அதாவு? குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யௌம யுஹமா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், நாளை மறுமையில அந்த தங்கத்தை வெள்ளியை நரக நெருப்பிலே போட்டு அல்லாஹ் உருக்குவான். அதை போட்டு உருக்கி என்ன செய்வான் சொன்னா, ஃதுக்குவா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ ஜுஹூருஹும், உங்களுடைய நெற்றியிலே அல்லாஹ் சூடு போடுவான், உங்களுடைய ரெண்டு விலாபுறங்களிலும் அல்லாஹ் சூடு போடுவான், உங்களுடைய முதுகுகளிலே அல்லாஹ் சூடு போடுவான். அப்ப நரக நெருப்பால் உருக்கப்பட்ட அந்த வெள்ளி, நரக நெருப்பால் உருக்கப்பட்ட அந்த தங்கத்தை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான்? நெத்தில சூடு போடுவான், தாங்க முடியாம கதறுவான், முதுகுல சூடு போடுவான், கத்துவான், ரெண்டு விலாபுறங்கள்ல சூடு போடுவான். சூடு போட்டு விட்டு அல்லாஹ் சொல்லுவான், இதுதான் நீ உலகத்தில் சேர்த்த சொத்தாக இருக்கிறது, உடைய கன்சாக, உடைய ஹசானாவாக இருக்கிறது. உலகத்தில் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்காமல் இருந்தாயா இல்லையா, சதக்கா செய்யாமல் இருந்தாயா இல்லையா, அதற்குரிய பரிகாரமாக தண்டனையாக இதுவாக இருக்கிறது என்று மறுமையில் சொல்லப்படுவதாக திருமறை குர்ஆன்ல சூரத்து தௌபாவை அல்லாஹ் சொல்லி காட்டுறாரு. அப்ப நவுது பில்லா நம்மளை வந்து அல்லாஹ் காப்பாத்தனே, நம்முடைய தங்கங்களை கொண்டு நம்முடைய வெள்ளிகளை கொண்டு நரக நெருப்பில் போட்டு உருக்கி நம்ம மேல சூடு போடாம அல்லாஹ் இருக்கணும் சொன்ன என்ன செய்யணும்? சதக்கா ஜகாத் கொடுக்கறதுக்கு இந்த ஆயத்து சான்றா இல்லையா? அது மட்டும் இல்லாம இந்த சதக்கா ஜகாத் விஷயமாக ஒரு ரெண்டு ஹதீஸ் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க நிறைய சதக்கா செய்யுங்க, அப்படி செய்யவில்லை என்று சொன்னால், அதாவது இத்தகி ஷுஹ ஹதீஸ் வந்து அபுதாவில வரும், இத்தகி ஷுஹ ஃபின்ன ஷுஹ அஹ்லகவன் கான கபலகும், நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, கஞ்சத்தனத்தை விட்டும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பாதுகாப்பு நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு முன்னால் ஒரு சமுதாயம் வாழ்ந்தது, அந்த சமுதாய மக்கள் கஞ்சர்களாக வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே கேட்டால் அவர்கள் கொடுக்க யோசித்தார்கள், அவர்கள் கணக்கு போட்டார்கள், கொடுக்க யோசித்த காரணத்தால, கணக்கு போட்ட காரணத்தால உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சமுதாயத்தையே அல்லாஹ் அளித்தான், அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை அல்லாஹ்வுடைய லயனத்து அவர்கள் மீது இறங்கியது. ஏன் இறங்கியது? அவங்க எல்லாம் கஞ்சனா இருந்தாங்க, கஞ்சனா இருந்த காரணத்தால அல்லாஹ் என்ன செஞ்சானா, ஒரு டோட்டல் சமுதாயத்தையே அல்ல அழிச்சா என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்களே, இது எச்சரிக்கையா எச்சரிக்கை இல்லையா? அப்ப நாமும் கஞ்சமாக இருந்தால் என்ன செஞ்சிருவா, அல்லாஹ்வுடைய ஹலாக்கத்துக்கு அல்லாஹ்வுடைய நாணத்துக்கு நம்மளும் ஆளாகங்கிறதுக்கு இந்த ஹதீசையெல்லாம் சான்று. அது மட்டும் இல்லாம இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில ஹராமான காரியங்களை கூட சில சமயத்தில் இஸ்லாம் அனுமதிக்கிறது இல்லையா? நான் ஏற்கனவே ஒரு விஷயமா சொன்னேன், மூணு நேரத்தில் ஹராமையும் இஸ்லாம் ஹலாலுங்குது. என்ன நேரத்தில்? கணவன் மனைவி விஷயத்தில், மனைவியை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயத்தில் என்ன செஞ்சுக்கலாம், மனைவியுடைய அழகு விஷயத்தில் அவங்க விஷயமா நீங்க வந்து நீங்க நல்லா சொல்லிக்கலாம், உங்க மனைவி வந்து மீடியமா அழகா இருந்தாலே நீ தான் ரொம்ப அழகு என்று சொல்வதற்கு வந்து இஸ்லாத்தில் அனுமதி உண்டு. அந்த பொய் வந்து இஸ்லாத்துக்கு கூடும் என்று ஹதீஸ் வருது. ரெண்டாவது என்ன சொன்ன, போர்க்களத்தில் என்ன செஞ்சுக்கலாம், நீங்க பொய் சொல்லலாம் என்று ஹதீஸ் வருது. மூணாவது என்ன ஹதீஸ், ஒற்றுமைக்காக இஸ்லாத்திற்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு நிக்கிறாங்க, ரெண்டு பேருக்கு மத்தியில கருத்து வேறுபாடு, ரெண்டு பேருக்கு மத்தியில மனக்கசப்பு, இந்த மனக்கசப்பை போக்குவதற்காக நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ஒற்றுமைக்காக இஸ்லாத்திற்காக நீங்க வந்து பொய் சொல்லலாம் என்று ஹதீஸ் வருது. அதே மாதிரி பொறாமைப்படுறதுக்கு வந்து இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. பொறாம வந்து இஸ்லாத்தில் பெரிய ஒரு பாவம். எந்த அளவுக்கு பாவம், எப்படி நெருப்பு விறகை தின்னுகிறதோ அதே மாதிரி பொறாம என்ன செய்யுமா, உங்களுடைய நன்மையை தின்று விடும் என்றே தெளிவாக ஹதீஸ் வருது. ஆனால் நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா ஹஸத இல்லா ஃபி இஸ்னதைன், ரெண்டு விஷயங்கள் அல்லாத ஏனைய விஷயங்களில் நீங்கள் பொறாமைப்படக்கூடாது. ரெண்டு விஷயத்துல என்ன செஞ்சுக்கலாம், நீங்க பொறாமப்பட்டுக்கலாம் என்று பொறாமைப்படுறதுக்கு ரெண்டு பேர் விஷயமாக நபிகள் நாயகம் அனுமதி கொடுத்தார்கள். ஒன்னாவது யார் அப்படின்னு சொன்னா, ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹு மாலன் ஃபஸல்லதஹு அலா ஹரகத்திஹி ஃபில் ஹக், ஒரு மனிதன் அவருக்கு அல்லாஹ் மாலை கொடுத்தான், பொருளாதாரங்களை செல்வங்களை அவருக்கு வாரி வாரி அல்லாஹ் வழங்கினான். அந்த பொருளாதாரத்தை கொண்டு அவர் என்ன செய்வாரே, ஃபஸல்லதஹு அலா ஹரகத்திஹி ஃபில் ஹக், நல்ல விஷயத்துல அவரும் கொடுப்பாரே. அப்ப ரிசுக்கு அல்லாஹ் கொடுத்தா, அவருக்கு பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்தா, பரக்கத்தை கொடுத்த அந்த பணக்காரர் என்ன செய்யறாரே, அவர் அதை கொண்டு தனக்காக தன்னுடைய குடும்பத்திற்காக வைத்துக் கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்தார், நிறைய சதக்கா ஜகாத் கொடுத்தார். அவரை பார்த்து நீங்கள் என்ன செய்யலாம், பொறாமைப்படலாம், எனக்கு அல்லாஹ் இது மாதிரி தரனே, நானும் இப்படி சம்பாதிப்பேன், எனக்கும் அல்லாஹ் இப்படி தந்த நான் என்ன செய்வேன், அவர் மாதிரி சதக்கா கொடுப்பேன் என்று யாருக்கு நிறைய செல்வங்களை அல்லாஹ் கொடுத்து அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி அள்ளி கொடுத்தாரோ அவரை பார்த்து நீங்க பொறாமப்படலாம் என்பது முதல் செய்தி. இரண்டாவது யார் அப்படின்னு சொன்னார், ஒருவருக்கு அல்லாஹ் ஞானத்தை கொடுத்தான், இஸ்லாமிய ஞானத்தை, கல்வி ஞானத்தை ஒருவருக்கு அல்லாஹ் கொடுத்தான். அந்த ஞானத்தை கொண்டு அதை கொண்டு தீர்ப்பு சொல்கிறார். தீர்ப்பு சொல்வது மாத்திரம் அல்ல, அதை கொண்டு மக்களுக்கு அதை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப ஒரு ஞானத்தை ஒரு கல்வியை கற்று அந்த கல்வியை பிற மக்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை கொண்டு தீர்ப்பு சொல்றாரே, அவர் விஷயமாக நீங்கள் பொறாமைப்படலாம். எப்படி பொறாமைப்படலாம், அவர் மாதிரி நானும் படிப்பேன், நானும் கல்வியை கத்துக்கிறவன், கல்வியை கத்துக்கிறான் செய்வேன், அவர் மாதிரி மக்கள்கிட்ட பேசுவேன், அவர் மாதிரி தீர்ப்பு சொல்லுவேன், அந்த கல்வியை மக்களுக்கு எத்தி வைப்பேன் என்று சொல்லி அவர் விஷயமாக நீங்கள் பொறாமை பெறுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டு என்று சொன்னாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, இஸ்லாத்தில் பொறாமைப்படுவது பெரிய ஒரு பாவம். ஆனால் எவருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தானோ அந்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில நிறைய சதக்கா செய்யறாங்களோ அவங்க விஷயமா நீங்க பொறாமையே படலாம் என்று ஹதீஸ் வருது. அப்ப சதக்கா என்பது இஸ்லாத்தில் முக்கியமான ஒன்று. எனவே அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு நியமத்துகளையே அந்த ஐந்து நியமத்துகள் முக்கியமான நியமத்துகள், முக்கியமான அருள்கொடைகள். இந்த அருள்கொடைகள்ல வஹினாக கபுல ஃபக்ரி, உங்களுக்கு வறுமை வருவதற்கு முன்னால், எப்ப வறுமை வரும்னு தெரியாது, சொல்லிட்டு வராது. அப்ப எப்ப வறுமை வரும் தெரியாததுனால நீங்க என்ன செய்ய, நமக்கு எப்ப அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தானோ, எப்ப செல்வ கையில் இருக்குதோ அப்பப்ப என்ன செய்யறேன், அல்லாஹ்வுடைய பாதையில் எப்படி நபிகள் நாயகம் அதிகமா சதக்கா செஞ்சாங்களோ, சஹாபாக்கள் போட்டி போட்டு கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில சதக்கா செஞ்சாங்களோ, அதுபோன்று சதக்கா செய்யக்கூடிய எல்லவர்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ்க்கு, நம்முடைய சதக்கா உள்பட நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான இபாதத்துகளையும் அல்லாஹ் அங்கீகரித்து நாளை மறுமையில மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில இதுபோல நாம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என துஆ செய்து முடிக்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.